இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்கிற பகுதி ஜென்ம மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். அல்லது மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் என்கிற தலைப்பை நாம் சிந்திப்போம். இதே தலைப்பை நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில வசனங்களை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 1-3 வரை. போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம் முதல் வசனத்தில், கர்த்தருடைய தயவையும் நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னா என்னவா இருக்கும்? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கரெக்டான வார்த்தையாக சொல்லுவோம் பார்ப்போம். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நம் வாழ்க்கையில் ருசி பார்த்து இருக்கிறோம். எப்படி ஆண்டவருடைய தயவு நம்மளுக்கு ருசி பார்க்க முடிந்தது அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிருபையினால் நம்முடைய தலைமுறையினுடைய பாவத்தை மன்னித்தார், நம்முடைய பாவத்தை மன்னித்தார். கிருபையினால் அதான் தயவு. அவருடைய தயவினால் 3ம் 4ம் தலைமுறை வரைக்கும் கேட்கப்படும் சாபங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார். அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கினார். அப்படி நம்முடைய கடந்த காலத்தில் இருக்கிறது, நம்முடைய தலைமுறையில் இருக்கிற பாவத்தை ஆண்டவர் நம்மளுக்கு மன்னித்து நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அனுபவித்து ருசி பார்த்தது உண்டானால், அப்புறம்தான் அதுக்கு அடுத்தது சகல துர்க்குணங்களையும். இப்போ எதிர்காலத்தை பற்றி வருது, முதல்ல கடந்த காலம், இப்போ சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு. இது எதிர்காலத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி எதிர்காலத்தில் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருந்து நீங்கள் வளரும்படி, அப்போ நாம் ஆவிக்குள்ள வளரணும். அப்போ நீங்கள் வளரும்படி அப்படின்னு சொல்லும்போது, ஆவிக்குரிய மனுஷன் பிறக்கிறான், தேவன் கிருபையினால் பாவங்களை மன்னிக்கும் போது பாவ மனுஷன் அல்லது ஜென்ம மனுஷன் சாகிறான். புறங்கூறுதலை ஒழிக்கும் போது அந்த பாவ மனுஷன் மாம்சன்படி பிறந்தவன் சாகிறான். செத்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய மனுஷன் பிறக்கிறான். அப்படி ஆவிக்குரிய மனுஷன் பிறக்கும்போது நீங்கள் வளரும்படி, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் புதுசாக பிறந்திருக்கிறான். நம்முடைய சரீரத்தினுடைய வயசு 30, 40, 50 இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மட்டும்தான் பிறக்க முடியும். உலகத்தில் வேறு எந்த ஒரு காரியத்தை கேட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனுஷன் பிறக்க முடியாது. எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கொள்கைகள் இருக்குது, எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதிலெல்லாம் வந்து ஆவிக்குரிய மனுஷன் பிறக்க முடியாது. அப்புறம் அவரவர்களுடைய ஆவிக்குரிய மனுஷர்களை யார் பெற்றெடுக்க முடியும்? அவரவர் தான் பெற்றெடுக்க முடியும். இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை நான் தான் பெற்றெடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் தான் கர்ப்ப வேதனைப்படணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? கர்ப்பம் தரிக்கணும். எப்படி? தேவனுடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுவது தான் கர்ப்பம் தரிக்கிறது. நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை இப்படி கர்ப்பம் தரிக்க மாட்டாங்க. வெளிய அளவு சொல்லுவாங்க, நான் ரசிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் படுத்துட்டு அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் மறுபடியும் பிறக்கணும்னா நாம் தேவனுடைய வார்த்தைகளை கர்ப்பம் தரிக்கணும், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் சிந்தித்து தியானித்து வரும்பொழுது எப்படி எழுத்தின்படி பத்து மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குதோ அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய வசனங்களை அல்லது தேவனுடைய வசனங்களை நாம் இருதயத்தில் சிந்தித்து தியானித்து நாம் சில காலங்கள் கடந்து போகும் பொழுது என்னாகும், அது முழுமையடையும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கலாம். படித்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியலாம், படிக்காதவங்களுக்கு ஒரு 6 மாதம் எடுக்கலாம், நல்லா படித்தவங்களுக்கு ஒரு 3 மாதம் எடுக்கலாம். அப்போ எல்லா காரியத்தையும் சிந்தித்து தியானித்து இதுனா என்ன அதுனா என்ன அப்போ பழசுக்கு புதுசுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தோடு ஒப்பிட்டு எந்த அளவுக்கு சிந்தித்து தியானிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய மனுஷன் பிறக்கிறான். பிறந்ததுக்கப்புறம் என்ன அவனுக்கு என்ன பால் கொடுக்கறது, திருவசனமாகிய 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருக்கும். வாஞ்சை எதிர்காலத்தில் இருக்கிற வாஞ்சை. அப்போ மனுஷன் பிறந்துட்டான், அப்போ எதுக்காக ஆசைப்படணும், வாஞ்சைனா ஆசை. அவனுடைய எண்ணம் ஏக்கம் வாஞ்சை விருப்பம் அவனுடைய சந்தோஷம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கணும்னா திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், அதுதான் வாஞ்சைங்கிறது. அப்போ இன்னைக்கு ரசிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் எதன் மேலே வாஞ்சியாக இருக்காங்க, எதன் மேலே விருப்பமாக இருக்காங்க, எதன் மேலே நாட்டமாக இருக்காங்கன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் மறுபடியும் பறந்துட்டேங்கிறாங்க, எதன் மேலே வாஞ்சியாக இருக்காங்கன்னா வர்ஷிப் நல்லா இருக்கணும். வர்ஷிப் வந்து லூசிஃபர் கொடுத்தது. எல்லா சபையில் நடக்கிற வர்ஷிப்பு யார் வழி நடத்துகிறான்னா லூசிஃபர் தான் வழி நடத்துகிறான். ஆனால் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறாங்க. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆராதனைங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்திலிருந்து செய்ய வேண்டியது. கூட்டமாக சேர்ந்து கும்மாளம் போட்டு ஆராதனை செஞ்சால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது லூசிஃபருக்கு செய்கிற ஆராதனை அந்த ஆவியில் இருக்கிறது. அப்போ ஆராதனைன்னு என்னாகுன்னா இந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்காமல் அழுகுது. முதல்ல வாஞ்சியாக இருந்தால் தான் குடிக்க முடியும். வாஞ்சி இல்லாமல் இருக்கும்போது இந்துவாக மாறுறதுக்கு மனசு இல்லை, கிறிஸ்தவனாக வளர்கிறதுக்கு மனசு இல்லை, இடையில மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னாகுது, மனசு அங்கே தேவன் வந்து தேவனுடைய நியாயத்துக்கு வந்திருக்கு. இந்து விக்கிரக கோயிலுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அப்புறம் புதுசாக தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு இல்லை. அப்படின்னா அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்போ வெற்றிடம் இருந்தால் என்னாகும், அங்கே வந்து சொன்ன மாதிரி தீமை வந்து குடி கொண்டுடும். அப்படி மனசு வேதனைப்படும் போது நல்ல வர்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வர்ஷிப்னு என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஆளுகளுக்கு தாளாட்டு பாட்டு பாடுறது. அந்த வர்ஷிப்பை கேட்குற வரைக்கும் தான் அந்த மனசனுடைய வேதனை கொஞ்சம் அவனுடைய அமைதியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆண்டவர் நல்லவர், கிருபை இல்லவர், இரக்கம் உள்ளவர் அப்படின்னு அந்நிய பாஷை பேசி அதை பண்ணி இதை பண்ணி ஆடி பாடி டான்ஸ் ஆனால் மனசுக்கு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மனசில் பட்டாம்பூச்சி ஓடுற மாதிரி தெரியும். ஆனால் அதை விட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும், திருப்பி நரக வேதனை ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்து விக்கிரக வழிபாடுலேருந்து கிருபையாய் ஆண்டவர் நம்மளை அங்கிருந்து கொண்டு வந்தார், வந்து தேவனுடைய வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அதை படிக்கணும், அதை சிந்திக்கணும். அதுதான் புதிய மனுஷனுடைய ஆவிக்குரிய ஆகாரம். அதை சிந்திக்காம தியானிக்காம குழந்தை அழுது என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்வீராரா பாடுற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்வீராரா பாட்டு எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போய் நிறைய பேர் இங்கே உக்காந்துக்கிறாங்க. அதுதான் வர்ஷிப்புங்கிறது. இந்த உலகத்தில் வர்ஷிப் நிறைய பேர் வந்து ஜபத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். நான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபம் பண்ணுறது நம்ம விண்ணப்பங்களை தெரிவிக்கிறது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை தெரிவிச்சுட்டே இருப்பாங்க, ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னான்னு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்கறது எப்படி, பிளீஸ் சொல்லு. நாம் ஜபம் பண்ணுறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஆண்டவர் சொல்கிறத நம்ம எப்படி கேட்கறது சொல்லுங்கப்பா. தேவன் எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும்போது தேவன் என்ன சொல்கிறாருங்கிறது நம்முடைய காதுகளில் நம்ம கேட்கலாம். அப்போ ஆண்டவர் தனித்தனியாக யார்கிட்டையும் பேச மாட்டார், படிக்காதவனுக்கு வேணால் பேசுவார், எழுத படிக்க தெரியாதவனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அப்படி எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. எழுத படித்து தந்தவனுக்கு நீ வாசி. உலக பழமொழி ஒன்று சொல்லுது, என்ன, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். யார் எழுத்து முதல் முதல் சொல்லிக் கொடுத்தா? ஆண்டவர் தான் முதல் முதல் மோசைக்கு எழுத்து எழுதி கொடுத்தார். அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எழுத்துங்கிறது இல்லை. உலகத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க அதை பழமொழி உருவாக்கியிருக்காங்க. வேதத்தில் அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது. மோசைக்கு தான் ஆண்டவர் முதல் முதல் எழுத்தை சொல்லி கொடுத்தார். அப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அதை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் கூட பேசுகிறார். எழுத படிக்க தெரிஞ்சவனுக்கு வாசிக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருந்தானா ஆண்டவர் பேசுறது உனக்கு புரியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நாள் முழுவதும் என் கரத்தை நீட்டினேன். ஒருவனும் கவனிக்கல. ஆண்டவர் கூப்பிட்டே இருக்காரு, மகனே இங்கே வா, நீ என்ன தேடுற, எதுக்காக அலையிற, வா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் பார்த்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த உலகத்தில் யாராவது அப்படி செய்ய முடியுமா? யாருக்காவது ஒரு மனுஷனை என்னைக்காவது பார்க்கும்போது, எப்பா கஷ்டமாக இருக்கிறேன், என்னாச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின் போது அதை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ என்ன தேடுற, உனக்கு என்ன வேணும், எனக்கு நான் கொடுக்க முடியும், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், நீ என்ன வேணும் கேள். ஆண்டவர் நேசிக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார், அடுத்த மறுபடி என்ன, நீ விரும்புகிறதே கேள். சாலமோன் ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ அடுத்தது மறுபடி என்ன, நீ விரும்புகிறதை கேள். யாராவது உலகத்தில் அப்படி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவன் ஏதாவது கேட்டான்னா செய்ய முடியாமல் போச்சுன்னா அவருக்கு தான் அவமானம். அதனால என்ன வேணாலும் கேள். இப்போ மனுஷன் வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு ட்ரெயின் வேணும், வாங்கி கொடுக்கணும்னா அந்த ட்ரெயினை வாங்கி எங்கே ஓட்டுறது, ஓட்டுறதுக்கு தண்டவாளம் இருக்குமில்ல, அப்போ அதுக்கு நிறைய பணம் கட்டணும். அப்புறம் பிளைன் வேணும்னு கேட்பாங்க நிறைய பேர், பிளைன் கொடுத்துருவாரு, அது ஏர்போர்ட்டில் நிற்கிறதுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் காசு கட்டிகிட்டே இருக்கணும். நான் போய் எங்கள் வீட்டில் நிறுத்திக்கிறேன்னா முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரோட்ரம்ல போய் இறங்கி ஏறினா அந்த ஏரோட்ரமுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும். அப்படி ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து முதல்ல கேட்குறது, உனக்கு என்ன வேணும் கேள். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்றதுக்கே கவனிக்காமல் போயிட்டுருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுப்பார்? அதான், நாள் முழுவதும் நான் கரம் நீட்டினேன், ஒருவனும் கவனிப்பார்கள். ஆமாம், கேட்டால் என்னமோ தேடிட்டு இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ என்ன தேடுறாங்கிறது எனக்கு தெரியும், நீ எங்கிட்ட கேள் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு வேறு காரியம் தேடுறான் அப்படின்னு அவன் பூமிக்குரிய காரியத்தை தேடுறான். அதனால தான் ஆண்டவர் கூப்பிட்டா அவன் நோக்கி பார்க்க மாட்டேங்கிறான். பூமிக்குரிய காரியத்தை தேடி 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 அவன் ஆண்டவர் பேர சொல்லி ஏமாந்து போகிறான், அவனே தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறான். அப்படி நாம் புதுசாக பிறந்தவர்கள் அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறவர்களாக இருந்தால் களங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னா கலப்படம் இல்லாத தேவ வசனத்தின் மேல் நாம் வாஞ்சியாக இருந்தால் போதும், தானாக வரும். இப்போ வாஞ்சியே இல்லை, அதை நேசிக்கிற பழக்கமே இல்லை. அதனால் முதல்ல வந்து வேதத்தை நேசிக்க வேண்டும். சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசியுங்கள், அது தானாக வரும். இன்னைக்கு அதை வெறுக்கிறான், மனசளவில் வெறுக்கிறான். அப்போ என்ன இது, ஆண்டவருடைய வார்த்தை வரமாட்டேங்குது. வாஞ்சியாயிருங்கள். ஏசையா 7 அதிகாரம், ஏசியா 7 அதிகாரம் 21-25 வரை. ஏசியா 7:21-25 வரை.
அக்காலத்தில் ஒருவன் இளப்பசுவை பசுவையும் இரண்டு ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கப்படினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான்.
போதும். அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு ஆடுகளை வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கலக்கிறபடினால் வெண்ணையும் சாப்பிடுவான். தேசத்தில் நடுவன் மீதியாக இருப்பவன் எவனும் வெண்ணையும் தேனையுமே சாப்பிடுவான். இளம் பசு ரெண்டு ஆடு அப்படி வளர்த்தா போதும், அவனுக்கு வேணுங்கிற பால் கிடைக்கும். அப்படின்னா களங்கம் இல்லாத ஞானப்பால் கிடைக்கிறதுக்கு ஒரு இளம் பசுவும் ரெண்டு ஆடு வளர்த்தா போதும். இந்த இளம் பசுவும் ஆடும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். நிறைய ஆடு இருந்தால் நிறைய பால் கிடைக்கும்னு நினச்சி நம்ம நிறையா குடித்தாலும் அது ஆபத்து. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பசு ரெண்டு ஆடு இருந்தால் போதும், அவைகள் பூரணமாக கறக்கும். தேசத்தின் நடுவில் மீதியாக இருப்பவன் எவனும் வெண்ணையும் தேனையுமே சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் அப்படின்னா என்ன அப்படின்னா பூமியினுடைய நடுவில். ஆமாம், பூமியினுடைய மத்திய பகுதி எதுவாக இருக்கும், உலக நாடுகள் எல்லாமே இருக்குது, உலக நாடுகளுக்கு மத்திய பகுதி எது? அது ரேகதா, அது எல்லாத்துக்கும் தெரியும். நாடு உதாரணத்துக்கு கிழக்கத்திய நாடுகள்னு சொல்கிறான், அப்புறம் என்ன சொல்கிறான், மேற்கத்திய நாடுகள்னு சொல்கிறான். இந்த கிழக்கத்திய நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் மையமாக இருக்கிற நாடு எது? இந்தியாவில். இந்தியாவுடைய ஒரு உலகத்தினுடைய ஒரு கடைசி, கிழக்கு பகுதியினுடைய கடைசி. இந்தியாவுக்கு அப்புறம் நாடு இல்லை. எருசலேம். எருசலேமை மையமாக வச்சு தான் கிழக்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகள்னு உலகமே இன்னைக்கு பிரிக்குது. அது வேற அர்த்தம். இது எருசலேம் தான் பூமியினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற நாடு, அதை வச்சு தான் மேற்கத்திய நாடுகள் கிழக்கத்திய நாடுகள்னு பிரிக்கிறாங்க இன்னைக்கு. அதே மாதிரி எருசலேமுடைய சரித்திரம் தான் உலக சரித்திரத்தினுடைய கடிகாரம். இஸ்ரேல் நாட்டுடைய சரித்திரம் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற எல்லா நாட்டுடைய சரித்திரமும் அமையும். சரி, அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டு இருக்கிறவர்கள் இளம் பசு இரண்டு ஆடு என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்றது கவனிப்போம். யாத்திராமம் 29:1. யாத்திராமம் 29:1.
ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற இரண்டு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக.
போதும். அப்ப ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு ஒரு காளை ரெண்டு ஆட்டு கடா, அங்க இருக்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு வந்துருச்சு. இதை வளர்க்கணும். எதுக்கு வளர்க்கணும்? சாப்பிட்றதுக்கா? யாருக்கு தெரியும் சொல்லுவாங்க பாப்பா. ஆசாரிய ஊழியம் ஒருத்தன் செய்யணும்னா அவன் ஒரு பையன் பறந்துட்டான் லேவி கோத்திரத்தில், அவனை ஆசாரிய ஊழியத்துக்கு அவனை நியமிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு மாட்டையும் ரெண்டு ஆட்டையும் வளர்க்குறான் வீட்டில். மற்ற ஜனங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு வீட்டில் ஒரு மாடு ரெண்டு ஆடு இருந்ததுன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த வீட்டில் ஒரு ஆசாரியன் வளர்றான், ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் ஆசாரிய ஊழியத்திற்கு வளர்க்கப்படுகிறான், அதனால தான் ஒரு காளை ரெண்டு ஆடு இருக்குது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவான். அப்போ இன்றைக்கி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவோம்னா, எழுத்தின்படி இல்லாமல் ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு காளை ரெண்டு ஆடு வளர்க்கணும். ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும்? காளைன்னா பெருசு, ஆடுங்க சின்னது. எப்படி இது வளர்க்கறது? காளைன்னா எப்படி வளர்க்கறது? ஆவிக்குரியத்தை என்ன வளர்க்கும்? மாடு மாதிரி வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல? சரீரம் தான் மாடு சொல்லுவாங்க. அறிவு இல்லாம காலை செய்யும்போது ஏதாவது தப்பு பண்ணும்போது மாடு 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 மாட்டுக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கு உனக்கு இல்லை அப்படிம்பாங்க. சரீரம் ஆவி ஆத்மா ஆடு இந்த மூணையும் தேவனுக்காக வளர்க்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், பேசணும். இப்படி செஞ்சா அவனுக்கு பூரணமாய் பால் கறக்கும். பூரணமாய் எப்படி பால் கறக்கிறது? ஞானப்பால் பூரணமாய் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஞானம் பால் பாலுங்கிறது ஒரு அர்த்தம் இல்லையா? ஆனால் ஞானப்பால்னு சொல்றதுக்கு ஞானப்பால்னா என்ன, எப்படி அவருடைய அர்த்தம்? அதான் எப்படி கிடைக்கும்? அதான் இப்ப கேள்வி. அறிவில் வளரும், அறிவில் நம்மளுக்கு தானா அது புலப்படும். புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானம், பொள்ளாப்பை விட்டு விலகிறது தான் புத்தி. அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு பயந்து பொள்ளாப்பை விட்டு விலகி நம்ம காத்து கொள்ளும் போது நம்மளுக்கு அறிவில் ஞானம் நல்லா வரும், இருதயத்தில் சிந்திக்கிற உணர்வு வரும். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் படிப்பு வரல, வேலை திறமை இல்லை, ஞானம் இல்லாமல் இருக்கிறான், ஒரு மாதிரி மக்கு மாதிரி இருக்கிறான். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவங்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது அவர்கள் மிகவும் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு யூதர்கள், யூதர்கள் தினந்தோறும் வேதத்தை சிந்தித்து தியானிக்கிறாங்க. அதனால் உலகத்துக்கு 99.9% விஞ்ஞான கருவிகளை அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் நிறைய கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம நிறையா கிடைக்கணும்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நாம் தேவனுக்காக நம்ம அதை சமர்ப்பிக்கும் போது நம்மளுக்குள்ள ஞானம் தாராளமாக வரும். இப்போ இயேசு 7வது அதிகாரத்துக்கு வருவோம், 23வது வசனம், 7:23. இயேசையா 7:23. போதும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நல்லா ஒருத்த பால் குடிச்சு நல்லா வளர்ந்துருக்கிறான், ஆனால் 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெரிஞ்சலுமாகும். 1000 வெள்ளிக்காசு 1000 திராட்சை செடி, ஒரு வெள்ளிக்காசுக்கு 1 திராட்சை செடி. அப்படின்னா இது 1000 ஆண்டு ஆட்சி அல்லது தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் ரகசியங்கள் மறைக்கப்பட்டது எல்லாமே எப்படி இருக்குமாம்மா? முற்றிலும் நெஞ்சலாக இருக்கும். அப்படின்னா இந்த 1 பசுவும் 2 ஆட்டையும் வளர்த்தானா அவனுக்கு வந்து இது வந்து அந்த 1000 திராட்சை செடி கனி கொடுக்கும், முற்றிலும் அங்கே இருக்காது. அப்படி இல்லைன்னா என்னாகும்? 1000 ஆண்டாட்சி பற்றி சொன்னது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொன்னது, பல்லவ ராஜ்யத்தை பற்றி சொன்ன உண்மைகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா முச்செடியும் நெரிஞ்சலம். முச்செடியும் நெரிஞ்சல்னா முள்ளுனா ஜென்ம பாவம், நெரிஞ்சல்னா கர்ம பாவம். நெரிஞ்சல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் முள்ளு இருக்கும். நெரிஞ்சல் ரெண்டு பக்கம் முள்ளு இருக்குது, ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். முச்செடினா தீமை செய்கிற பாவம் மனசு. அப்படி நம்ம ஆவி ஆத்மாவை கர்த்தருக்காக சமர்ப்பணம் செய்து வளர்க்காவிட்டால் முச்செடி நெரிஞ்சல் தான் வரும். ஆனால் இந்த வரலாராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்ட எல்லா காரியமும் ஒன்றுமே புரியாது. அதுக்கு பதிலாக இதுதான் இருக்கும், கெட்ட எண்ணம் தான் இருக்கும் எழுதியிருக்கலாம். அப்படி தேசமெங்கும் முச்செடியும் நெரிஞ்சலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து வளர்க்காமல் போகும் பொழுது அவங்களுடைய இருதயம் முச்செடியும் நெரிஞ்சலுமாக இருக்கும். அப்போ அங்கே எப்படி போய் போக வேண்டியது இருக்கும்? போக வேண்டியதுன்னா பிரசங்கம் பண்ண வேண்டியது. ஆ, எப்படி பிரசங்கம் பண்ணுறது அந்த ஜனங்களுக்கு? இல்லை, முதல்ல இங்கே பார்ப்பான், அம்புகளை வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாக இருக்கும். எதுக்குள்ள? ஆயிரம் ஆண்டு ஆட்சியினுடைய காரியத்துக்குள்ள. அதான் முச்செடி நெரிஞ்சல் அங்கே தானே இருக்குது. அது ஆயிரம் திராட்சை செடி வச்சு நடத்துகிற நட்ட தோட்டம் வந்து பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அதான் ஆயிரம் திராட்சை செடி நட்ட பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள சரியாக வந்து சுத்தம் பண்ணி பராமரிப்பு பண்ணாதனால அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய உண்மைகளை குறித்து சிந்தித்து தியானிக்காதனால அதெல்லாம் எப்படி இருக்குது? ஜென்ம பாவம் கர்ம பாவம் நிறைஞ்சு தீமையினால் நிறைஞ்சதான் இருக்குது. அப்படின்னா இது ஊழியம். ஆயிரம் ஆண்டு ஆட்சியை பற்றி சொல்லும்போது ஆயிரம் வெள்ளிக்காசு பெறும் நிலம் அப்படின்னா ஊழியம். இப்போ என்ன ஊழியம் இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியம். இயேசு கிறிஸ்தா தான் சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டார். ஆனால் எப்போ சமீபமாக இருக்குது? 2000 வருஷம் முடிஞ்சு இப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கே சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ பல்லவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஓமையிலாக பல இடங்களை சொல்லி சொல்லி அதைய வேதத்தில் எழுதிட்டார். அப்போ அந்த சமயத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னா நாம தான். ஆனால் இப்போ வந்து என்ன ஊழிய காலம் எப்படி இருக்குது? ஊழியம் எப்படி இருக்குதுன்னா ஆயிரம் திராட்சை செடி இருக்குது அங்கங்க, ஆனால் அதுக்கு இடையில முச்செடியும் நெரிஞ்சலுமா இருக்குது. எங்க போனாலும் சரி, எல்லா சபைகள்லையும் எல்லா கிறிஸ்தவங்கிட்டையும் முச்செடி நெரிஞ்சல் தான் அதான் இருக்குது. ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி மண்டையில் ஏறவே ஏறாது. ஏன்னா ஒரு மாட்டையும் ரெண்டு ஆட்டையும் வளர்க்கலை. வளர்த்துருந்தா நல்லா பால் கிடச்சிருக்கும், பால் குடிச்சிருந்தானா இவன் நல்லா அறிவில் தேறி இருப்பான். அப்படி அறிவில் தேராதனால என்னாச்சு? அவன் ஊழியம் வேற செய்கிறாங்கிறான். முதல்ல இவனை கவனிக்கிறதுக்கே முடியல. பண்ணி என்னாச்சு? முச்செடி நெரிஞ்சல் மருந்து எங்கே போனாலும் காலை வச்சேன் உன்னை குத்துது. காலைன்னா ஊழியம், எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஊழிய காலத்தில் இங்கே எப்படி இந்த உபதேசம் எப்படி இது எப்படி அது இப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த வந்து ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க ஜனங்க. இப்போ நல்ல மனுஷன் ஒருத்தனும் உள்ளே போக முடியாது. போக முடியாதனால என்ன பண்ணுறான்? அம்பையும் வெள்ளையும் எடுத்துகிட்டு போகிறான். அம்பையும் வெள்ளையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது சொல்லு பிள்ளை? இப்போ அம்பையும் வெள்ளையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு காட்டில் ஆயிரம் திராட்சை செடி இருக்குது நினச்சிக்கலாம், உள்ள முள்ளாக இருக்குது. அப்போ திராட்சை பழத்தை எடுக்கணும் அல்லது உள்ளே போகணும். உள்ளே வந்து முள்ளு நெரிஞ்சல்னா முள்ளு நெரிஞ்சலுமா இல்லை, ஆளு ஒவ்வொருத்தனும் அப்படி இருக்கான். அப்புறம் அவனை வந்து சீர்படுத்தணும்னாலும் சரி அவனை துரத்தணும்னாலும் சரி என்ன பண்ணலாம்? அம்பு வெள்ளி வேணும். அம்பு வெள்ளி எடுத்து என்ன பண்ணலாம்? ஆ, அம்பு நாளை எய்யணும். அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் பக்கத்தில் போய் பேச முடியாது, தூரத்தில் இருந்து தான் அவனை அடிக்கணும். அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறாங்கிறத பார்த்து, அவனை பார்த்து குறி பார்த்து அடிக்கணும். அப்போ வில்லும் வேலும் அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு வாச சங்கீதம் என்ன 144 ஒன்று, அதை எடுத்து வாசிங்கப்போ. ஏன்னா இந்த சாஸ்திரம் வந்து அந்த 1000 திராட்சை செடிகளை முள்ளு நெஞ்சலுமா இருக்கானுங்கள அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய ஜனங்களை கீழ்படுத்துறேன்னா அங்க அம்பையும் வில்லையும் பிடிச்சுதான் போகணும். இது வந்து ஊழியத்தினுடைய யுத்த சாஸ்திரம். இந்த யுத்த சாஸ்திரத்தை படிக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் முறைப்படி காத்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வேதத்தில் என்னென்ன காரியங்களை சொல்கிறாரோ அதற்குப்படி கீழ்ப்படிஞ்சு சிந்தித்து தியானித்து இருந்தால் மட்டும்தான் அந்த யுத்த சாஸ்திரம் என்ன இப்படி கேள்வி கேட்டால் அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கணும். ஆனால் இந்த முள்ளும் நெருஞ்சலுமா இருக்கான்ல இவன் என்ன பண்ணுவான், இவனும் அம்புகளை உபயோகிப்பான். எப்படிப்பட்ட அம்புகளை உபயோகிப்பானா, கசப்பான வார்த்தைகளை ஈட்டியை போலவும் அம்பை போலவும் அவனும் உபயோகிப்பான். அவன்கிட்டயும் அந்த அம்பு வில்லு அவனும் வச்சிருக்கிறான். அவனும் வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த யுத்த சாஸ்திரம் தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணனா, அவங்கிட்ட இருக்கிற அம்பை அவங்ககிட்ட வந்து கீழே தள்ளி விடணும். அதுதான் யுத்த சாஸ்திரத்துடைய முறை. ரெண்டு பேரும் அம்பை எடுத்துகிட்டு வருவான், நல்லா யுத்தம் பண்ணுறான், என்ன பண்ணுவான், அவன் அம்பை அவங்ககிட்ட இருந்து தட்டி விடணும். அதுதான் யுத்த சாஸ்திரத்தினுடைய முறை. அவன் தான் இப்போ ஜெயாளி. அவன் தான் சத்ருவை கீழ்படுத்த முடியும். அவன் நம்ம அம்பை கையிலேருந்து கீழே தட்டி விட்டானா நம்மக்கிட்ட அம்பு இல்லை, அப்போ ஈஸியாக மேற்கொண்டுருவான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் தேவன் ஒரு அம்பு வச்சுருக்காரு. அந்த அம்பு எப்படின்னா வெங்கலமான அம்பு, அவ்வளோ கடினமாக இருக்கும். அந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கும், மறைக்கப்பட்ட ரகசியங்களாக இருக்கும், புதிய பொருளாக இருக்கும். அதைய எளிமையான முறையில் தேவனுடைய வார்த்தையை வச்சு சரியான ஒரு வார்த்தையை அதுக்கு இடையில் தீர்மானித்து அந்த வார்த்தையை அனுப்புனா போதும், அவன் கையில் இருக்கிற அந்த வில்லும் போகும் அம்பும் போகும். அதான் வந்து வாயில் வார்த்தையில் ஒரு மனுஷனை ஜெயிக்கிறது தான் இங்கே அம்பும் வில்லுமாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் 1000 அம்பு வீசுவான், நம்ம 5 அம்பு வீசினா போதும், அவனுக்கு ஒன்றும் படிக்காது. அவன் 100 வார்த்தை வீசுவான் அம்பை போல, நாம் ஒரே ஒரு அம்பு வீசினா போதும், அந்த 100 வார்த்தையும் ஒன்றுமில்லாமல். இப்போ அந்த வார்த்தையில் வாக்குவாதம் பண்ணுறது தான் இங்கே வந்து அம்பும் வில்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படின்னா எப்படி, அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தையை சிந்திச்சு தியானிச்சு, தியானிச்சுன்னா சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். அந்த ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் நடுவில் இருக்கிற மையப்பொருளை கண்டுபிடிக்கணும். அது கண்ணுமிக்கும் நேரத்தில் அதை கண்டுபிடிக்கணும். எப்படி வில்லு இப்படி எடுத்தோன்னா இப்படி உடனே அடிச்சிட்றான், அதே மாதிரி அவன் கேட்குற கேள்விக்கு பதில் அந்த கருத்துலேருந்து ஆரம்பம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, அந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்ன, அது பொருள் என்ன, அந்த பொருளை ஒரே ஒரு வார்த்தையை போட்டால் போதும். அவன் இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. அப்படிங்கும்போது என்னாது, அவன் கையில் இருக்கிற அம்பு கீழே விழுந்துடும். அதுக்கு ஒரு காளையும் அல்லது ஒரு பசுமாடையும் ரெண்டு ஆட்டையும் வளர்த்தாதான் இவனுக்கு அந்த அளவுக்கு ஞானம் வரும். இல்லைன்னா அம்பையும் வில்லையும் பிடிக்க முடியாது. ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் அம்பு வில்லையும் பிடிச்சிருக்கணும். ஆனால் அவன் வந்து கசப்பான வார்த்தைகளை எய்வான். உண்மையான தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணுவான்? அதைய அந்த தீமையை நன்மையான வார்த்தைகளை கொண்டு மேற்கொள்ளுவான். 25 ஏசாயா 7:25.
மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டு, முச்செடிகளும் நெருஞ்சல்களுக்கும் பயன்படுவதால் அவைகளை ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டிவிடுவதற்கும் மாடுகள் மிதிப்பதற்கும் இடமாயிருக்கும்.
போதும். இப்போ இப்படி முல்லா மலை முள்ளா இருக்கிறதுனால என்னது? மல்லை மண்வெட்டியினால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டு அப்படின்னா மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு நெஞ்சில் இருக்காது, மேடான இடங்கள்ல. அப்போ அங்கே வந்து அப்படின்னா இந்த வசனம் சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்பில் அறிவில் உயர்ந்த ஜனங்களுக்குள்ள இந்த முள்ளு நெஞ்சில் இருக்காது. வரலாச்சு ஹைஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் போட்டி பொறாம இந்த மாதிரி எரிச்சல் பழி வாங்குதல் இப்படியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் படித்து 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 மேலே போகும்போது என்னாகும், இந்த எல்லா கட்டக்கணும் போய் அவன் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை தான் நோக்கி போவான். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்கிட்ட வசனத்தை விதைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஏன்னா அவங்ககிட்ட முள்ளு நெறிஞ்சல் இல்லை. அப்போ சீக்கிரம் ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முள்ளு நெறிஞ்சல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறது, மனுஷன் போகக்கூடாதுனால என்ன பண்ணலாம், அவைகள் பயப்படுவதனால் அவைகள் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்கும் இடமாயிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனங்கள் இருக்குது. சில்ட்ரன்ஸ் ஹோமாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், ஓல்ட் ஏஜ் ஹோமாக இருக்கலாம், நிறைய இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. நிறைய இடம் வாங்கி போட்டிருந்தா கூட அதுக்கு ஒன்றுத்துக்கு உபயோகம் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற மனுஷர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த முள்ளு நெரிஞ்சலுக்கு சமமானவர்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த இடமெல்லாம் காலியாக கிடைக்கும். இந்த காலியாக கிடக்கிற இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்காக வாங்கப்பட்ட இடம், தேவனுடைய ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் விரயமாகி ஒன்றுக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிறபடினால் அங்கே எழுத்தின்படி மாட்டையும் ஆட்டையும் தான் மேய்க்க முடியும். இப்போ 2 ஏக்கர் இடம் இருக்கும், சர்ச்சு வாங்கியிருப்பாங்க, சர்ச்சு சின்ன இடத்துல கட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம நல்ல திட்டம் பண்ணி உபயோகம் பண்ணோம்னா நிறைய நல்ல நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனால் அங்கே இருக்கிற ஆளுகள்லாம் அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி இது பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த காலி இடத்த ஆடு மாடு தான் மேய். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சாமான்களுக்குள்ள அந்த இடத்துல சமூக சேவை செய்யாமல் அவங்க ஏதோ திருட்டு கணக்கு காமிச்சு அவங்க வந்து எப்படியோ சாப்பிட்டுட்டுருக்கிறதுனால நிறைய இடம் காலியாக கிடக்குது. அங்கே முள்ளு எழுத்தின்படி முள்ளு மேய்ஞ்சல் மடைச்சிருக்குது. அதனால் மனுஷன் போக முடியாதனால ஆடு மாடு போய் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. எழுத்தின்படியாகவே இது நடக்குது. ஒன்று ஆவிக்குரியபடி நடக்குது, இன்னொன்று எழுத்தின்படி நடக்குது. ஏசையா 28:7-8:9. ஏசையா 28:7-8:9. போதும். ஆனாலும் இவர்கள் அப்படின்னா ஊழியம் செய்கிறவங்க திராட்சரசத்தால் மதிமயங்கி அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கலப்படம் பண்ணி 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 அது மதுபானம் ஆக்கிட்டாங்க. அப்படி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் பண்ணிட்டா கொஞ்சம் போதை வந்துடும். அப்படின்னா அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து 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 அப்படியே அடிச்சுட்டே போனால் அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே 2வது வானம் 3வது வானம் வரைக்கும் போயிடுவாங்க. அப்படி கலப்படம் பண்ணி ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடர்கிறார்கள். சபையில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துருச்சு, இல்லை இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன பதிலுனா, பிரதர் அது பழைய ஏற்பாட்டில் அப்படி, பிரதர் புதிய ஏற்பாட்டில் எப்படி? பழைய ஏற்பாட்டில் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, நீ வந்து உன் சகோதரனுக்கு வட்டி கொடுக்காத, அயலானுக்கு வட்டி கொடுன்னு சொல்லியிருக்குது அப்படிமா. ஆனால் அது எடுத்து எடுத்து பார்த்தா வசனத்தில் சொல்லுது, தன் பணத்தை அயலானுக்கு வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. இன்னும் அதே இதில் பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது, பதினஞ்சாம் சங்கீதம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது, நீ உன் சகோதரனுக்கு வட்டிக்கு கூடாத, அயலானுக்கு வட்டி கூடன்னு இருக்குது. அதே பதினஞ்சாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், அவனுக்கு இருதயத்தில் மாசுள்ளானோ, இங்க தன் பணத்தை வெட்டிக்கு கூடாமல் தான் இருக்குது. ஆனா என்ன பண்றான் வியாக்கியானா, பழைய பாட்டுக்கு போயிடுறான், போய் சகோதரனுக்கு வெட்டிக்க கொடுக்கூடாது, அயலானு கொடுக்கலான்னு கொடுத்தா என்ன ஆகும், கொடுத்தா மாட்டிப்பான். வட்டிக்கு கொடுக்கவே கூடாதுன்னு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் இருக்கிறோம், அப்போ இதில் கலப்படம் பண்ண என்னாகும், நம்ம ஒரு தப்பு செய்யலாம், நம்மளுக்கு தப்பு செய்யறதுக்கு ஒரு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பைபிள் படி நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு கையில் எடுத்துக்கிறான். இதுதான் கலப்படமான சாராயம். இப்படி நியாயம் சொல்றதுல இடறி தீர்க்க தரிசனம் சொல்றதுல மோசமாக போகிறாங்க. அப்புறம் போஜன பீடம் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமே இல்லை. போஜன பீடம்னா என்னவா இருக்கும், பிரசங்கம் பண்ற இடம், பிரசங்கம் பண்ற இடம், பிரசங்கம் போஜன பீடம் எல்லாம் வாந்தி அசுத்தம். வாந்தின்னு என்ன, வாந்தினா இவன் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் கொட்டிடுவான். பைபிள் வசனத்துக்கு போக மாட்டான், பைபிள் வசனம் இது, இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. ஏன்னா வாசிக்கல, அது மேலே பிரியம் இல்லை. ஆமாம், சொந்த கதை சோக கதையை சொல்லி பைபிள் வசனத்து கூட என்னென்ன வெளியிலேருந்து கடன் வாங்கி ஒட்ட வைக்க முடியுமோ அவனும் இவனுக்கு ஒட்ட வச்சிருவான். இவனுக்கு பேச தெரியலையா, வெளியிலேருந்து எவனையாவது கூப்பிட்டு வந்து வச்சுருவான். பிரதர் இந்த சபையில் காணிக்க சரியாக வரமாட்டேங்குது, அதுக்கு ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், இங்கே வரும்போது எனக்கு தெரிஞ்சுது, உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, ஆண்டவர் இந்த மாதிரி உணர்த்திட்டு இருக்கார், இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க, அதனால் சபை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அது ஏன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு ஆண்டவரானு உணர்த்தியிருக்காரு. ஏன்னா தசம்பாக காணிக்க நீங்கள் கொடுக்கல, பாஸ்டர் அதை கேட்கலாம், ஆண்டவர் சொல்கிறார் கொடுக்காதவங்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்காரு, இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அது எனக்கு தெரியுது ஆவியில் அதனால் கேளு சொல்லி அவர் பயந்துக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு 100 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன்னா, ஓ 10 ரூபா கொடுத்தா நமக்கு 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு ஒன்றா கணக்கு போட்டுருவான். ஆண்டுடைய கற்பனை கை கொள்வது அது இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது, 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும் அதுதான் முக்கியம், 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கிடைக்கும்
கிடைக்கும்
அப்போ கிடைக்கணும் அது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் கணக்கு போட்டுருவான். இதுதான் போஜன பீடம் எல்லாம் வாந்தி, போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தி அசுத்தம். அசுத்தம்னா மனுஷனுடைய நீதி, தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை, மனுஷனுடைய நீதியாக வண்டி வண்டியாக எடுக்குவான். நாங்கள் ஒரு இடத்துக்கு போன ஊழியத்துக்கு இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, சபை ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம், 3 மாதத்தில் பாருங்கள் அங்கே சபை ஜனம் ரசிக்கப்பட்டு, ஒரு ரவுடி ரசிக்கப்பட்டுட்டாரு, இந்த கவுன்சிலர் ரசிக்கப்பட்டுட்டாரு, இந்த ஊருக்கே மந்திரம் பண்ண ஒரு அம்மா ரசிக்கப்பட்டுருச்சு. சபை இன்னைக்கு ரொம்ப நிரம்பி வழியுது. நாங்கள் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்படி வாந்தியினாலும் அசுத்தமானத்தினாலும் நடந்திருக்கிறது. சுத்தமான இடமே இல்லை, எங்கே போனாலும் சரி. ஆராதனைக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா பல சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்படி எப்படி பிரசங்கம் பண்ணுவான், என்ன பண்ணுவான் ஏதுங்கிறது, அப்படி சுத்தமாக எதுவுமே இருக்கா. தேவனுடைய வசனத்தில் சுத்தம் இல்லை. அவனுடைய எண்ணமெல்லாம் தசம்பாக காணிக்க, குடு குடு, பிறந்த நாள் காணிக்க, கல்யாண நாள் காணிக்க, நீ பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணு ஜெபம் பண்ணும்போது சொல்கிறது. பொருத்தனை வந்து ஊழியக்காரன் வந்து மற்றவங்கள பொருத்தனை பண்ணுறது கட்டாயப்படுத்தக்கூடாது. பொருத்தனை அவங்களோட மனசுலேருந்தும் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரன் என்ன பண்ணுவான், ஜனங்கிட்ட காசை பிடுங்கறக்கு, உனக்கு இது இவனுக்கு இது நடக்கலையா, கல்யாணம் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, உனக்கு வளர்ச்சி இல்லையா, நீ பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணு அப்படின்னா, நீ எனக்கு காசை கொடு நேரடியாக கொடுக்காம பொருத்தனை பண்ணினா, நீ ஆண்டவரை ஏமாத்தினா பொருத்தனை பண்ண, நீ ஆண்டவர் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும், அப்படி ஏமாத்தினா உனக்கு ஜாயத்துக்கு போகிறோம், அப்போ ஜனங்க பயந்துக்குவாங்க. இதுதான் கலப்படமான சாராயம். சுத்தமான இடமே இல்லை. பொருத்தனை பண்ணால் ஓ ஆண்டவருக்கு பயந்துட்டு நம்ம செஞ்சிடணும், ஆண்டவர் நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு ஜனங்க பயந்துக்குவான். இவன் என்ன பண்ணுவான், இவன் கிண்டி விட்டுருவான், பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணு. ஆண்டவர் எத்தனை நாளைக்கு பார்ப்பார், பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமாக வரப்போகுது. சுத்தமான இடமே இல்லை. சரி, இந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் யாருக்கு தான் ஞானத்தை கொடுப்பார், யாருக்கு தான் உபதேசத்தை உணர்த்துவார்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. அப்படின்னா உபதேசம் அறிவு அப்படின்னா யாருக்கு கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, பால் மறந்தவன் அப்படின்னா பால் குடிச்சிருந்தால் தான் மறக்க முடியும், பால் குடிக்காமல் மறக்க முடியாது. முளை மறக்கப்பட்டவர்கள் அப்படின்னா பால் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அந்த பாலை குடிச்சு 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 அது பால் வந்து கசக்கணும், அப்போ தான் வந்து வெளியே வருவான். பால் மறந்தவர்கள் தான் தேவனுடைய வசனத்தில் களங்கமில்லாத ஞான பால். ஒரு பசுவையும் 2 ஆட்டையும் வளர்த்தா அவனுக்கு நிறைய அறிவு, புத்தியில் நிறைய அறிவு வரும். என்ன அறிவு வரும்னா நன்மை தீமையினுடைய அறிவு வரும். அப்போ அதையே முழுவதும் அனுபவிச்சிருக்கணும். அப்போ நிறைய சபைகள் அதை சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது நம்மளாக அதை தீர்மானித்து நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஞானமுள்ள பாலை கொடுக்குறாரு. முளை மறக்கப்பட்டவர்கள் அப்படின்னா சபை தான் வந்து இந்த பால் கொடுக்குற இடம். அதனால தான் இயேசுக்கு சொல்கிறாரு, அந்நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் இந்த வசனம் தான் அர்த்தம். கர்ப்பவதினா ஆத்மாக்களை மறுபடியும் பெற்றெடுப்பதற்காக ஊழியக்காரங்க கர்ப்பவதனை படுறது, அவனுக்கு ஐயோ, பால் கொடுக்குறவனுக்கு ஐயோ. ஏன்னா ஊழியக்காரன் வந்து ஆத்மாக்களை கர்ப்பவதனைப்படுவதற்காக காத்திருந்து பெற்றெடுத்து இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஆத்மா இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடும். இப்போ குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்குது, பால் குடிச்சு குடிச்சிட்டு இப்படியே இருந்துருக்குமோ என்ன ஆகுது, பால் பிடிக்கலைன்னா வீட்டுக்கு விட்டு ஓடி போகிற மாதிரி. அப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ கவலை இருக்கும். அதே மாதிரி ஊழியக்காரனை விட்டு அநேக ஆத்மாக்கள் ஓடி போயிடும். ஏன் ஓடுது, அங்கே பால் சரியில்லை, நல்ல ஆகாரத்தை தேடி ஓடுது. ஒரு 3 மாதத்துக்கு இப்படி சொல்லலாம், இது இப்படி இந்த வசனத்தை அர்த்தம் இப்படி இந்த வசனத்துக்கு அர்த்தம் இப்படின்னு ஒரு 6 மாதம் சொல்லலாம். அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவான், அவன் வேறு இடத்த தேடி தான் ஓடுவான். இல்லை ஞானமுள்ளவனாக இருந்தால் அவனே பைபிளை தேடி தேடி படிப்பான். இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வேற சபை என்ன நல்ல சபை இருக்கு, அந்த சபை என்ன, இந்த சபை என்ன, அப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கிறான். அப்படி எங்கேயும் போகாம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சபையை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் அவனுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பான். இல்லாட்டினா அவனுக்கு அறிவு ஞானம் கிடையாது. அதனால் உபத்திரவ கால ஊழியம் செய்கிற எல்லா ஆட்களுமே சபையினுடைய உபதேசத்தை அறிந்திருப்பார்கள், ஆனால் சபையை விட்டு வெளியே வந்திருப்பார். ஏன்னா அந்த உபதேசம் பிடிக்கல, அந்த புளித்தம்மாவனுடைய உபதேசம் பிடிக்கல, பிடிச்சதுனால வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து தேவனுடைய வார்த்தையில் களங்கமில்லாத ஞானப்பாட நல்லா குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் தேவனுடைய ஞானமும் அறிவும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மற்றபடி உலகத்தில் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி அவனுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்காது. அதனால் இந்த தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தேவன் அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் வைத்திருக்கிறார். எபிரேயர் 5:12-14
காலத்தை பார்த்தால் புகழ்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பாலுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும்.
போதும். இப்போ பால் குடிச்சு 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 நல்லா வளர்ந்துட்டான், நல்லா வளர்ந்தான என்ன பண்ணுவான், இதை விட ருசியான ஆகாரம் என்ன இருக்குதுன்னு பார்ப்பான் இல்லையா. அப்போ ருசியில் ஆகாரம் சாப்பிட்டு வளர்ந்துட்டானே என்ன ஆகும், இப்போ பால் குடிச்சிட்டு இருக்குது ஒரு குழந்தை, அதுக்கு பிஸ்கட்டு பழம் ஜூஸு கறி மீன் இதெல்லாம் கொடுத்து 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 வளர்ந்தோம்னா என்ன ஆகும், அது கொஞ்சம் பாலை விட கொஞ்சம் ருசியாக தெரியும் அதுக்கு. இப்படியே வளர்ந்து வந்து வந்துச்சுன்னா அது தானாக பால் மறந்துடும். அப்போ ருசியுள்ள ஆகாரம் கொடுக்குற வரைக்கும் அந்த குழந்தை பாலை தான் குடிச்சிட்டு இருக்கும். அப்படி தேவனுடைய வசனத்தில் இருந்து ஒரே மாதிரி இருக்கிறத சொல்லி சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் பல ரகசியங்களை பல சத்தியங்களை அவங்களுக்கு புரியும் பொழுது அந்த பாலை வந்து மறந்துடுறாங்க. அப்படியான இங்கே வசனம் நாம் பார்க்குற காலத்தை பார்த்தால் அறிவு நிறைய என்ன ரசிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும், ஆனால் திரும்பவும் வந்து பாலே கொடுத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைமையில தான் அவங்களுடைய ஆத்மா இருக்குது. எல்கேஜி யூகேஜிக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தான் பிரசங்கம் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் பாலை அல்ல நீங்கள் வந்து பழமான ஆகாரத்தை எல்லாம் பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அது ஞானமுள்ள காரியத்தை ரகசியத்தை எதுவுமே பேச முடியறதில்ல, பேசினா புரிய மாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுது, பாலகரன் பாலகன்னா திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாத்தாதே, அதுதான் எல்கேஜி யூகேஜி பாடம். அப்படி இருக்கிறதுனால அவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதனா இருக்கான். பலமான ஆகாரம்னா எப்படி கறி மீன் நல்லா ருசியில் ஆகாரம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்படி ஆவிக்கிரிய நிலையில் பலமான ஆகாரம்னா நீதியின் வசனம். பைபிளில் நீதியின் வசனம்னு சொல்லி எங்கேயுமே நேரடியாக எழுதலை, இதுதான் நீதியின் வசனம், இதுதான் பால் அப்படின்னு எழுதலை. அப்போ அந்த நீதியின் வசனங்களில் நன்மை தீமை, நீதியின் வசனம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்படின்னா நன்மை தீமையை பயிற்சி செஞ்சு இந்த நீதியின் வசனத்தை கண்டுபிடிச்சிட்டானா அவன் பூரண வயசு அடைஞ்சிட்டான். அது வந்து 10 வயசாக இருக்கலாம், 12 வயசாக இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். அப்படி அவங்களுடைய மனசாட்சி அவங்களுடைய இருதயம் நன்மை தீமை பகுத்தறிஞ்சு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து அந்த கரெக்டான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது வந்து அதுதான் பூரண வயது, அதுதான் பலமான ஆகாரம். இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷன் பலமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவான். ஆவிக்குரிய மனுஷன் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பாலை குடிக்கிறான், அப்புறம் பலமான ஆகாரம் சாப்பிட்றான். ஆனால் பாவ மனுஷன் மாம்சன்படி பிறந்தவன் என்ன பண்ணுவான், என்னைக்கு பாலையாக குடிச்சுட்டு இருப்பான். 20 வருஷமாக ரசிக்கப்பட்டிருப்பாங்க, 20 வருஷம் அதே உபதேசத்தில் தான் இருப்பான். கொஞ்சம் கூட பைபிளில் அந்த பக்கம் இந்த பக்கம் வரமாட்டான். பைபிளில் 4-5 வசனத்தை மட்டும் வச்சுக்குவான், அதை வச்சு அப்படியே இருப்பாங்க. கேட்டால் நான் ரசிக்கப்பட்டாச்சு, மனம் திருப்பியாச்சு, ஞான சரம் எடுத்தாச்சு, அண்டி பாசம் பெற்றாச்சு, நான் ராபோஜனம் எடுக்கிறேன், நான் பல்லவத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த எல்லை அந்த கோட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் அசைஞ்சு வரமாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பால் மட்டும் குடிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் சாப்பிடும், ஏன்னா கையில் எடுத்து சாப்பிட தெரியாது, அதனால் ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஞானமான காரியங்களை புரிய வைக்க முடியலன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ABCDன்னு சின்ன காரியத்தை சொல்லி தான் அவங்கள புரிய வைப்பாங்க. அப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து வாசிக்கும் போது மட்டும்தான் நம்ம பூரண வயதுள்ளவர்களாக மாற முடியும். அப்படின்னா நம்முடைய பாவ மனுஷன் முழுவதும் செத்துருக்கணும், அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவான். இந்த ஜென்ம மனுஷன் மாம்சத்தின்படி பிறந்தவனை உயிரோட வச்சுட்டு இருந்தோம்னா அவன் என்றைக்கும் பால் குடிச்சுட்டே இருப்பான், என்றைக்கும் 1ஆம் கிளாஸ், என்றைக்கும் 2ஆம் கிளாஸ், அவ்வளோதான். 1, 2 தேரமாட்டான், அதுக்கப்புறம் தேரவே மாட்டான், 3 பாஸ் ஆகவே மாட்டான். வயசு பார்த்தீங்கன்னா 40, 45, 50 இருக்கும். ஆனால் ஆவிக்கிரியின் நிலைமை பார்த்தோம்னா 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ். ஆனால் பைபிள் என்னென்னமோ பேசுவாங்க, ஆனால் நன்மை தீமையை பகுத்தறிகிற அந்த குணம் கண் வராது. சாலமன் ஞானி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன்னா சாலமன் என்ன கேட்குறான், நன்மை தீமையை பகுத்தறியத்தக்க ஞானத்தை தாருன்னு கேட்டான், ஆண்டவர் கொடுத்தார் அவனுக்கு. ஆனால் அதை சரியான முறையில் அவன் பயன்படுத்தலை, அவன் பயன்படுத்தினான், அது அவனுக்காக எடுத்து அவன் பயன்படுத்தலை. அவன் ஜனங்களுக்கு முன்பாக ராஜாவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் ஜனங்களில் ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக தன்னை ராஜான்னு நினச்சிக்கிட்டான், ஏன்னா அந்த கட்டளையை இவன் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி நன்மை தீமையை நம்மளுக்குள்ள பகுத்தறிகிற அறிவு, இதுதான் சரியான முடிவு, இது நன்மை இது தீமை, இதுக்கு இடையில் இந்த சமயத்தில் இந்த காரியத்தில் என்ன பண்ணணும், சரியான முடிவு எடுத்து சரியான வேலையை செய்யணும், அல்லது சரியான வார்த்தையை பேசணும். அவங்க தான் பூரண வயதுள்ளவர்கள், அவங்க தான் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள். அப்போ இந்த பால் நல்லா முதல்ல சுரந்து வரணும் அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மாவை நாம் கர்த்தருக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் நல்லா பாலை குடிப்பான். நல்லா பாலை குடித்ததுக்கப்புறம் ஆவிக்குரிய ரகசியமாக இருக்கிற நீதியின் வசங்களை எடுத்து சாப்பிட்டு பூரண மனிதனாக வளருவான். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய ஜென்ம மனுஷனை சாகடித்து ஆவி ஆத்மா சரீரத்தை வளர்ப்பதற்காக நாம் என்ன பண்ணணும், கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகும்போது நம்மளுக்குள்ள ஞானம் சுரந்து வரும். அப்படி களங்கமில்லாத ஞானப்பால் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு இப்படியே கொஞ்ச நாள் வளர்ந்து வரும்போது நன்மை தீமை அறியத்தக்க ஞானம் வரும், அப்புறம் பகுத்தறிகிற அறிவு ஞானம் வரும், அப்புறம் பகுத்தறிஞ்சு நல்ல முடிவை தீர்மானிக்கும் எடுக்கிற ஒரு நல்ல சக்தியை ஆண்டவர் நம்ம கொடுப்பார். அப்போ ஆவிக்குரிய மனுஷன் பூரண வயசுக்கு வந்துடுவான். அப்போ தான் வந்து நாம் மற்றவங்களுக்கு நாம் வழி நடத்த முடியும், அல்லது ஒரு காரியத்தை திறமையாக செய்ய முடியும், அல்லது ஒரு காரியத்தை திறமையாக பேச முடியும். நிறைய பேர் பேச்சில் பார்த்திங்கன்னா தடுமாறுவான், ஏன்னா பொய். நிறைய பேர் வேலையில் தடுமாறுவான், ஏன்னா தெரியல, தெரிஞ்ச மாதிரி நடிப்பான், ஆனால் அந்த வேலையை சுத்தமாக செய்ய தெரியல. அப்புறம் எப்படி சம்பளம் கிடைக்கும், எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும், முடியாது. என்ன சம்பாதிச்சா மாதம் முழுவதும் வேலை செய்வான், 2000 கிடச்சிது, 3000 கிடச்சிது அப்படின்னா அதுக்கு மாடு மேய்க்க போகலாம். அப்போது நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சா மட்டும்தான் நம்முடைய அறிவு நல்ல முறையில் வேலை செய்யும். வேலை செய்யும்போது நம் திறமையில் வேலைகளை செய்ய முடியும், திறமையுள்ளவர்களாக பேச முடியும், நாம் திறமையுள்ளவர்களாக வாழ முடியும். அப்போ நன்மை தீமை பகுத்தறியும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் நன்மையை செய்து தீமையிலிருந்து விலகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால். ஆனால் கடந்த காலத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மையை நாம் நினைச்சா மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். இப்போ கடந்த காலத்தில் இருக்கிறத இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டாங்க. எந்த நிலையிலேருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார், எந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம ஆண்டவர் விடுதலையாக்கினார், அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். நம்முடைய பழைய நிலைமை என்ன, வறுமையில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், அந்த நிலைமை என்ன, நம்ம அடிக்கிறத நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து அதை ருசித்தோம்னா தேவனுடைய வசனம் நம்மளுக்கு தேனாக இனிக்கும். கேட்கும்போதே இனிக்கும், வாசிக்கும் போதே தித்திக்கும். இப்படி இருக்கும்போது அதில் மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் நம்முடைய அறிவுக்கும் இருதயத்துக்கும் பளிச்சுன்னு வெளிவரும். அப்போ நாம் சமுதாயத்தில் ஞானமுள்ளவர்களாக பேசலாம், ஞானமுள்ளவர்களாக நம்ம வேலை செய்யலாம், திறமையுள்ளவர்களாக வாழலாம். நாம் வாழ்ந்து நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக இருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.